நான் இன்றைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவார் அழகுமலை ராமதேவார் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லமட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்மையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ
ஓம்
ஓம் சிவாய் இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு விடை கண்டு அதன் மூலம் அந்த அனுபவத்தை எடுக்கும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் பிரகாரம் இன்று நேற்று கேள்விகள் தொடுத்த அதே அன்பரிடமிருந்து மாத்திரம்தான் இன்னும் 3-4 கேள்விகள் சொல் விளக்கத்தை கேட்டு வந்திருக்கின்றது சொல் விளக்கத்தை கேட்டு வந்திருக்கின்றது அதற்குரிய பதிலை இன்று பார்ப்போம். முதலாவது கேள்வி அவர் கேட்டது, இந்த வாசிப்பில் இருந்துதான் போன புதன்கிழமையான் வாசிப்பில் இன்னும் சில கேள்விகளை விளக்கம் கேட்டிருக்கின்றார், அவற்றுக்கு விடை காண்போம் பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். முதலாவதாக அவர் கேட்டது கேள்வி, ஆசை என்ற ஆறு ஓடுகின்றது, நன்மை தீமை என்பதை ஆற்றின் இரு பக்கங்களாக இருக்கின்றன, அதனுடைய பொருள் என்ன என்று கேட்கின்றார். அதாவது ஆசை என்ற ஆறு ஓடுகின்றது பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து, அதற்கு இரு கரையாக நன்மை தீமை என்ற விடயங்கள் இருக்கின்றன என்பதன் கருத்து கேட்கின்றார். இதை நாங்கள் பலவிதமாக சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன விளக்கங்களுடன் பார்க்கலாம். சைவ சித்தாந்தத்தை வைத்து அதற்குரிய கிரியா பாபாஜியின் புத்தகத்துக்குரிய விடை அங்குதான் பொதிந்திருக்கின்றது. அதாவது சைவ சித்தாந்தத்தில் பாபாஜியின் தெய்வீக குரலிலும் என்ன சொல்லப்படுகின்றது, இரட்டை இருமை என்று சொல்வார்கள். அந்த இரட்டையை நாங்கள் ஒற்றையாக பார்க்க தெரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதாவது ஒருமை என்று சொல்வார்கள், இருமையை ஒருமையாக பார்த்தல். ஆகவே இங்கு ஆசை என்பது ஒரு ஆறாகவும் பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜி அதற்குரிய இரண்டு கரைகள் நன்மை தீமைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் இந்த எங்களுடைய அறிவுத்திறனை உயர்த்தி இந்த நிலைகளுக்கு உயரும் வரைக்கும் அதை இரட்டையாகத்தான் பார்க்கின்றோம். அதுதான் உலகியலில் இருக்கும் வழக்கம் மாத்திரமல்ல, அதுதான் எங்களுடைய எல்லாருடைய அறிவுத்திறனும். ஆனால் நாங்கள் அதை ஒற்றையாக பார்க்க வேண்டும் என்று உரிய வழியை சைவ சித்தாந்தம் என்னென்று சொல்லுகின்றதென்றால் இந்த ரெண்டு விடயங்களுக்கும் என்ன ஒருமையாக இருக்கு என்பதை நாங்கள் பார்த்தால்தான் அந்த ஒற்றையை கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒருமையாக இருப்பது நன்மை என்றால் நன்மை, தீமை என்றால் தீமை என்பது எங்களுக்கு உலகியலில் தெரிந்த விடயம். நன்மையில் தீமை இராது, தீமையில் நன்மை இராது. ஆனால் இந்த ரெண்டு விடயத்தை எடுக்கும்போது எது ஒற்றுமை என்று பார்த்தால், இந்த ரெண்டு விடயத்திற்கும் என்ன ஒருமையாக இருக்கின்றது என்று சைவ சித்தாந்த முறைப்படி பார்த்தோம் என்றால், இது இரண்டையும் இயக்குபவன் இறைவன். ஆகவே இந்த இறைவன்தான் இந்த இரண்டையும் இயக்குகின்றான் என்ற முறையில் பார்க்க வேண்டும். அந்த நிலைக்கு நாங்கள் எங்களை உயர்த்த வேண்டும். அதை இருவினை ஒப்பாகவும் நாங்கள் இறுதியில் முடிக்கின்றோம். ஆகவே இந்த ரெண்டும் இறைவனால் தான் இயக்கப்படுகின்றது என்பதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பொருந்தக்கூடிய ஒரே ஒரு விடயம். ஆகவே அந்த விடய வழி நின்று இவை இரண்டும் இரண்டல்ல ஒன்று என்று அறிவதுதான் இருமையில் இருந்து ஒருமையை காண்பது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே பாபாஜியும் அந்த ஆறு என்ற ஓமானத்தை தந்து, நன்மை தீம் ஆறு என்பது எங்களுடைய ஆசைகள். அந்த ஆசைகள் ஆசைகள் என்றால் அந்த ஆசை வழியே இந்த உலகத்தில் ஓடுகின்றோம். நன்மை தீமைகள் அதனால் கிடைக்கின்றது. அது ரெண்டு மாற்றம் கரைகளாக உள்ளன. அதை நாங்கள் வேறுபடுத்தித்தான் பார்த்து கொண்டு போகின்றோம். இந்த உலகியலில் அதை சேர்த்து பார்க்கும்போது அதிலிருந்து துன்ப நீக்கம் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் சைவ சித்தாந்தம். அதே போல இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கலாம். சைவ சித்தாந்தத்தில் தான் அந்த சொன்ன கருத்தை வைத்து பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கை என்ற ஓடம் ஓடுகின்றது. அந்த வாழ்க்கையில் எங்களுக்கு இறப்பும் இருக்கு, பிறப்பும் இருக்கு. இங்கும் இருமைதான். இறப்பென்றாலும் எங்களுக்கு என்னென்று தெரியும், புறப்பென்றாலும் என்னென்று தெரியும். அதை பாபாஜியின் தெய்வீக குரலில் அதே பக்கத்தில் கீழே அந்த வசனத்தையும் கொடுக்கின்றார் பாபாஜி. இறப்பென்பது நீண்ட தூக்கம், நீண்ட உறக்கம் இறப்பு. உறக்கத்திலிருந்து விழிப்பது காலையில், அது புறப்பென்று சொல்கின்றார். அதான் ஆன்மீகத்தில் சொல்லப்படும் விடயம் எங்களுக்காக. அதாவது நாங்கள் நித்திரைக்கு செல்கின்றோம், நித்திரையிலிருந்து எழும்புகின்றோம். எழும்பும் போது அது புறப்புக்கு உபமானமாகவும், ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருக்கின்றோம். உறக்கத்தை விட்டு எழாமல் அப்படியே உறக்கம் நீடிக்குமானால் அது இறப்பாகவும் சொல்லப்படுகின்றது. அங்கும் இரட்டை தான். அந்த இரட்டையையும் ஒன்றாக பார்க்க வேண்டுமென்றால் பார்க்க முடியாது. நாங்கள் புறக்கின்றோம், இறக்கின்றோம், புறக்கின்றோம், இறக்கின்றோம். ஆனால் இவற்றை செய்பவன் யார் என்பதை பார்த்தால், மூலத்துக்கு சென்றால் அது இறைவன். ஆகவே அந்த நிலையில் இரண்டும் ஒருமையாகின்றன. அதுதான் அந்த பாபாஜியினுடைய கருத்து. அந்த ஆறு என்ற ஆசையில் நன்மை தீமைகள் இரண்டு கரைகள் என்பது. அதை பற்றிய மேலதிய சிறு விளக்கங்கள் அதே பக்கத்தில் சிறிது பின்னர் கொடுத்திருக்கின்றார். ஆகவேதான் இந்த பாபாஜியின் புத்தகத்தை வாசிக்கும் போது ஒரு இடத்தில் ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்கும். சிறிது தூரம் சென்றவுடன் அதற்கு சார்ந்த பொருள் தரப்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே அந்த வாசிப்பில் நாங்கள் தொடர்ச்சியாக வாசித்து கொண்டு போனால், அதை கேட்டுக்கொண்டு போனால்தான் இவற்றையெல்லாம் அறிந்து அதை தொடர்ச்சியாக பார்ப்போமாக இருந்தால் அது ஒரு முழு விளக்கமாக எங்களுக்கு பதில் தரும் என்பதை நாங்கள் பல முறை சத்சங்கத்திலும் எங்களுடைய இனிஷியேஷன் வகுப்புகளையும் இதை பற்றி சொல்லியிருக்கின்றோம். இது அதே பக்கத்தில் மாத்திரமல்ல, பாபாஜியின் புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் தரும் சில புதிர்கள் விடைகள் விடை விளக்கங்களுக்கு 10 பக்கங்களுக்கு அங்கால் கூட அதன் விளக்கத்தின் தொடர்ச்சி தொடர்ந்து கொண்டு போகும். இதுதான் அவருடைய புத்தகத்தின் மகிமை. இதை நாங்கள் உள்வாங்க வேண்டும், அதை தேட வேண்டும். ஆகவே இந்த அன்பருடைய முதலாவது விளக்கத்துக்குரிய அந்த சொற்றொடருக்குரிய விளக்கத்தை இப்படி பதில் காண்போம். சைவ சித்தாந்த அடிப்படை மூலம் அடுத்ததை பார்த்தோம் என்றால் அவர் கேட்கின்றார், இன்னொரு ரெண்டு சொற்களை பாபாஜி பாவிக்கின்றார். அதனுடைய விளக்கம் என்னென்று கேட்கின்றார். பிராப்தம், புருஷார்த்தம். அது பாபாஜி சொல்லும் விடயம் என்பது என்னவென்றால், அதிலே பிராப்தமும் புருஷார்த்தமும் ஒன்று என்று சொல்கின்றாராம். அது உண்மை, வாசித்திருக்கின்றேன். இங்கு பிராப்தம் என்று சொல்வது என்ன, புருஷார்த்தம் என்று சொல்வது என்ன என்பது இந்த அன்பருடைய கேள்வி. நீங்கள் மறந்துடக்கூடாது, இந்த பாபாஜியின் புத்தகத்தில் இறுதியில் ஒவ்வொரு சொல்லுக்குரிய பொருட்கள் உண்டு. பலருக்கும் அது தெரிந்திருக்க சந்தர்ப்பம் இல்லை. கடைசி ஒரு 5 அல்லது 8 பக்கங்களில் இந்த புத்தகத்தில் இருக்கும் அரும் சொற்கள் என்று சொல்வார்கள். சில சில கஷ்டமான சொற்களுக்குரிய பொருள்கள் உண்டு. அந்த இடத்திற்கு போய் பார்ப்பீர்களாக இருந்தால் இதனுடைய விளக்கங்கள் கூடுதலாக சொல்லளவில் இருக்கும். என்ன விளக்கம் என்று? ஆகவே பிராப்தம் என்றால் அது ஓரளவு புரியக்கூடிய சொல்லு. பிராப்த வினை, எங்களுடைய வினை. இந்த வாழ்க்கைக்கு நாங்கள் இந்த உடலுக்குள் வந்து அந்த வினையை ஆற்ற இருக்கின்றோம். அதுதான் பிராப்த வினை. புருஷார்த்தம் என்று சொன்ன சொல்லுக்கு பாபாஜியின் புத்தகத்தில் பின்னால் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்றால், இந்த எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நான்கு நோக்கங்கள் இருக்கென்று பாபாஜி சொல்கின்றார். மனித வாழ்க்கையில் அந்த நோக்கங்கள் யாவன? செல்வம் பெற வேண்டும், காமம் குடும்ப வாழ்க்கை, தர்மம் செய்ய வேண்டும், இறுதியில் மோட்சம் அடைய வேண்டும். இதுதான் ஒரு ஒரு மனிதனின் ஒரு ஆன்மாவின் வாழ்க்கை என்று பாபாஜி கொடுக்கின்றார். புருஷார்த்தம் என்றால் என்ன? ஆகவே இதுதான் அந்த புருஷார்த்தம் என்ற சொல்லுக்குரிய பதில். நானும் அந்த சொல்லை கேட்டிருக்கின்றேன். ஆனால் இவ்வளவு விளக்கமான நான்கு வாழ்க்கை நோக்கங்களை வைத்ததுதான் அந்த புருஷார்த்தம் என்றும் அந்த பின்பகுதியில் இருந்த அந்த சொல்லின் பொருளை அறியும் போதுதான் அறிந்தேன். இனி அதை வைத்து அவர் என்ன சொல்கின்றார் என்று பார்த்தால், இந்த புருஷார்த்தமும் புராப்தமும் ஒன்றென்ற சொல்லுக்குரிய விளக்கத்தை இனி பார்ப்போம். இந்த வசனம் என்று சொல்லலாம், இந்த ரெண்டும் ஒன்றென்று ஏன் சொல்லப்படுகின்றது என்றால், ஒன்றிலிருந்து மற்றது, மற்றதிலிருந்து ஒன்று என்று நிலையில் உட்பட்ட விடயம்தான் இது. அதாவது நாங்கள் இந்த உலகிற்கு பிராப்த வினையுடன் வருகின்றோம், எங்களுடைய வாழ்க்கையை வாழ்கின்றோம், அதை அனுபவிக்கின்றோம், அதனால் அனுபவம் பெறுகின்றோம். இந்த பெறும் நிலையில் எதை ஈட்டுகின்றோம்? ஆகாமிய வினையை ஈட்டுகின்றோம். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தின்படி அந்த ஆகாமிய வினை அடுத்தடுத்த பிறப்புகளில் மீண்டும் பிராப்த வினையாக அதை ஆன்மா உடல் எடுக்கும் போது கொடுக்கப்படுகின்றது. ஆகவேதான் பாபாஜி அதை நாசுக்காக ரெண்டு சொற்களில் சொல்கின்றார், பிராப்தமும் புருஷார்த்தமும் ஒன்று. ஏனென்றால் இந்த பிராப்த வினையால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் வாழ்கின்றோம். அந்த வாழ்க்கையில் வாழும்போது இந்த நான்கு நோக்கங்களில் நடைபெறுகின்றன. இந்த நான்கு நோக்கங்களிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகும் போது மீண்டும் வினைகளை ஈட்டுகின்றோம். நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். இந்த வினைகளை ஈட்டி இந்த வினைகள் முடியும் வரையும் அந்த வினைகள் மீண்டும் சஞ்சித வினைக்கு சென்று அது பிராப்த வினையாக மீண்டும் வரும். ஆகவே மிகவும் அருமையாக இந்தளவு சைவ சித்தாந்த அடிப்படை விளக்கம் இல்லாமல் பிராப்தமும் புருஷார்த்தமும் ஒன்றே என்று கொடுக்கின்றார். அதுதான் இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கின்றார். அதன் பின்னே உலக அந்த சொற்றொடர் தான் தருகின்றார். உலகே எனக்கு சிறந்த ஆசிரியர், பிரபஞ்சமே பிரபஞ்சமே எழுதி வச்சன் அந்த சொல்லு பிடிக்கவில்லை. பிரபஞ்சமே விசாலமான தேர்வு அறை. மிகவும் அருமை. இதை வாசித்திருக்கின்றோம். நான் அதில் சிறிது நேரம் சிந்திக்கவில்லை. வாசிக்கும் போதும் அதற்குரிய பொருள் கேட்டிருக்கின்றார். அதாவது உலகே எனக்கு சிறந்த ஆசிரியர், பிரபஞ்சமே விசாலமான தேர்வு அறை. தேர்வு அறை என்றால் சோதனை நடக்கும் அறை. இது மிகவும் அருமையான கருத்து. அதாவது இந்த உலகமே எனக்கு சிறந்த ஆசிரியர் என்று சொல்வதில் எல்லாருக்கும் அதனுடைய பொருள் ஓரளவு புரிந்திருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் கொண்டு வந்த பிராப்த வினையை அனுபவிக்குத்தான் எங்களுடைய அனுபவத்தை பெறுகின்றோம். ஆகவே இந்த உலகம் எங்களுக்கு ஒரு ஆசிரியராக அந்த அனுபவத்தை கொடுக்கின்றது என்று நீங்கள் எடுக்க வேண்டும். ஆனால் அதுக்கு அடுத்த சொல்லி சொல்கின்றார் பாபாஜி, பிரபஞ்சமே விசாலமான தேர்வு அறை. ஆகவே நாங்கள் இந்த அனுபவத்தை பெறுவதற்கு இந்த பிரபஞ்சம், அதாவது தனு கரண புவன போகம், இந்த நான்கிலும் இருந்துதான் எங்களுக்கு உடல், உடற்கருவிகள், உலகம், உலக பொருட்கள் தரப்பட்டன. ஆகவே இந்த பிரபஞ்சம்தான் எங்களுடைய தேர்வு அறை என்று கொடுக்கின்றார் பாபாஜி. மிகவும் அற்புதமான கருத்து இது. அதாவது நாங்கள் இந்த வினைகளை ஆற்றி அதில் வெற்றி பெற வேண்டும், அல்லது அந்த வினைகளை ஆற்றி அதில் அனுபவப்பட வேண்டும் என்பது உண்மை. அந்த அனுபவத்தை நாங்கள் எடுப்பதற்கு பிரபஞ்சத்தை பாவிக்கின்றோம். அதாவது பிரபஞ்ச சக்தியை, பிரபஞ்சத்தில் எதையும் பாவிக்கலாம், அதுதான் எங்களுடைய தேர்வு அறை என்றால் அதை வைத்துத்தான் எங்களுடைய அனுபவம், பெற்ற அனுபவத்துக்குரிய ரிசல்ட் என்று சொல்லுவோம் கிடைக்கும். ஏனென்றால் நாங்கள் அந்த அனுபவம் இல்லை, நாங்கள் அந்த பிராப்த வினையை ஆற்றுகின்றோம், அதில் கிடைக்கும் விடைதான் அனுபவம். ஆகவே அந்த அனுபவத்தை நாங்கள் பெறுவது விடை காண்பது போல, அது இந்த பிரபஞ்சத்தை வைத்து அந்த பெரிய தேர்வு அறையில் எங்களுக்கு அந்த விடைகள் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பது நாசுக்கான செய்தி. இதை அருளாளர்கள், ஒரு அருளாளர் ஓமானம் தந்ததாக பேராசிரியர் சொன்னது எனக்கு இன்று ஞாபகம் வருகின்றது அவருடைய உரையில். அதாவது நாங்கள் பாடசாலையில் படிக்கும் போது படித்த பின்தான் பரீட்சை, இதை பற்றி முந்தைய ஒரு முறை இந்த ஓமானம் வேறுடத்தில் கொடுக்கப்பட்டது. பாடசாலையில் படித்த பின்தான் பரீட்சை, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பரீட்சைக்கு பின்தான் படிப்பு, அதுதான் வித்தியாசம். அதாவது இந்த பிராப்த வினையுடன் வந்து இந்த வினையை அனுபவிக்கும் போதுதான் எங்களுக்கு எங்களுடைய படிப்பு கிடைக்கின்றது. ஆனால் பாடசாலை, அதாவது உலக வாழ்க்கையில் நாங்கள் படித்த பின்தான் சோதனை எழுதுகின்றோம். இங்கு சோதனை எழுதிய பின்தான் படிக்கின்றோம். ஆகவே அதுதான் அந்த முக்கிய கருத்து, அதுதான் இந்த சொற்றொடலுக்கு எனக்கு ஞாபகம் வந்த கருத்து. ஏனென்றால் அது மிகவும் அருமையாக இதில் பொருந்துகின்றது. அதாவது நாங்கள் உலகம்தான் எங்களுக்கு சிறந்த ஆசிரியர், ஆனால் உலகத்தின் பிரபஞ்சம்தான் விசாலமான சோதனை அறை, டெஸ்ட் ரூம் என்பது இந்த ஓமானத்தின் மூலம் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன். இதற்கு பின் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்கின்றார். அந்த வாசிப்பில் தான், அதாவது பெண்களை அன்னையாக பார்க்க வேண்டும் என்று பாபாஜி குறிப்பு கொடுத்திருக்கின்றார். இதை பலரும் சொல்கின்றார்கள், பல அருளாளர்களும் சொல்கின்றார்கள். இந்த கேள்வியில் தவறு இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இது அந்த ஆண் தான் இந்த கேள்வியில் எழுதினார், குடும்ப கேள்விகள் என்று. நிச்சயமாக இது அவருடைய கேள்வியாகத்தான் இருக்கும், மனைவியினுடையதை இராது. அவருடைய கேள்வி, ஏன் பெண்களை நாங்கள் அன்னையாக பார்க்க வேண்டும் என்று எல்லா அருளாளர்களும் சொல்கின்றார்கள், ஆண்களை ஏன் சிவனாக பார்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அதை எத்தனை பேர் நாங்கள் சிந்தித்தோமோ தெரியவில்லை, ஆனால் கேள்வி மிகவும் ஆழமான கேள்வி. ஏன் நாங்கள் பெண்களை மாத்திரம் அன்னையாக பார்க்க வேண்டும், ஆண்கள் சிவன் இல்லையா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. சைவ சித்தாந்தம் இந்த கேள்விக்கல்ல, இந்த ஆண் பெண்ணை வைத்து அருமையான விடயங்களை சொல்லித்தந்திருக்கின்றது பேராசிரியர் சொல்லித்தந்திருக்கின்றார் சைவ சித்தாந்தத்திலிருந்து. அதாவது இங்கு சைவ சித்தாந்தத்தில் இந்த ஆண் பெண் என்பது உடல் சார்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதை எல்லோரும் நாங்கள் ஏற்கின்றோம். உடலுக்குள் இருக்கும் ஆன்மா ஆணுமல்ல பெண்ணுமல்ல, இது உண்மை. இது மாத்திரம் இந்த சொல்லுக்கு பதில் அல்ல. அதை விட சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கின்றார்கள், இறைநிலையை பார்க்கும் போது இறைவனும் திருவருள் சக்தியும் ஆண் பெண்ணாக பார்க்கப்படுகின்றது. உபமானமாக இறைவன் என்றால் ஆண், சக்தி என்றால் பெண், அதை திருவருள் சக்தி என்று சொல்கின்றோம். ஆண் பாதி பெண் பாதி, அந்த முறையில் அந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அது இன்னொரு கருத்து. ஆனால் இங்கு சைவ சித்தாந்தம் இன்னும் ஆழமாக என்ன சொல்கின்றதென்றால், இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த உலகத்திற்கே இந்த ஆண் என்றதன் பொருளையும் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இந்த ஆண் என்பதற்கு பொருள் முதல்வன் அல்லது தலைவன், ஒரு குடும்ப தலைவன் என்று நீங்கள் பார்க்கலாம், அல்லது முதல்வன், முதன்மையானவன். பெண் என்பதற்குரிய பொருளை சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது என்றால், எல்லா நிலையிலும் முதல்வனை சார்ந்த நிலை. அல்லது இப்போ ஒரு புருஷனுக்கு மனைவியாக இருக்கும் நிலை, அதாவது புருஷனை சார்ந்தவள் தான் மனைவி. ஆகவே அந்த முதல்வனை சார்ந்த நிலைதான் பெண்ணாகவும் அந்த உடலில், முதல்வனாக இருப்பவனே ஆணாகவும் சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில், உலக விளக்கியலில் உண்மை. அதன்பின் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது என்றால், இந்த ஆண் என்று சொல்லப்பட்ட முதல்வன் நாங்கள் இல்லை, இறைவன் சிவன் பரம்பொருள் மாத்திரமே ஆண், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஆன்மாக்களும் பெண் என்று சைவ சித்தாந்தம் அடுத்த நிலையை கூறுகின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய ஆனந்த நிலையை அடைய வேண்டுமென்றால், ஆனந்தம் என்றால் சிற்றின்பம் அல்ல, அது ஐந்து பொறிகளால் நாங்கள் இன்பப்படுவது ஆண் பெண் சேர்ந்து, அதற்கு மேலான நிலை பேரின்பம், இறைவனை உணர்ந்து அந்த பேரின்பத்தை உணர்றது, அந்த உணர்வுக்கு மேலாக இருப்பது ஆனந்தம். இந்த ஆனந்த நிலையை நாங்கள் அடைய வேண்டுமென்றால், நாங்கள் இறைவனை அடைந்தால்தான் சச்சிதானந்தம் அந்த நிலையை அடையலாம். அதாவது ஆன்மாவாகிய பெண் இறைவனாகிய ஆணுடன் கூடும் போது பொறி இன்பங்கள் அல்ல, ஆன்ம இன்பமான பேரின்பத்தை அடைந்து ஆனந்தம் பெறுகின்றோம் என்பதுதான் சைவ சித்தாந்த ஆனந்தம் என்பதற்குரிய பொருள். அதாவது இங்கு என்னத்தை நான் இந்த தியரியை இங்கு கொண்டு வருகின்றேன் என்றால், இறைவன் ஒருவனே ஆண், ஆகவே நாங்கள் ஆண்களாக இந்த உலகத்தில் இருக்கும் உடல்கள் எல்லாம் ஆண்களா? இல்லை, நாங்கள் இறைவனை பொறுத்தவரையில் நாங்களும் பெண்கள். ஆகவே நாங்களும் பெண்கள் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டு விட்டோமாக இருந்தால், இறைவனின் கணிப்பில் எங்களுடைய மனைவியாக இருக்கும் அல்லது இந்த உடலில் இருக்கும் பெண்களும் பெண்கள்தான். ஆகவேதான் பாபாஜி அந்த கூற்றை இங்கு கொடுக்கின்றார், பெண்களை அன்னையாக பாருங்கள் என்று. ஏனென்றால் நாங்கள் ஆண்கள் இல்லை, நாங்களும் அன்னைதான். ஆகவே அதை சொல்லாது பெண்களை அன்னையாக பாருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதன் மூலமாக ஒரு சூட்சும கருத்து எங்களுக்கு கிடைக்கின்றது, நாங்கள் ஆண்கள் அல்ல. உடலளவில் அது ஆண் பெண் என்று உடல்தான் வேற்றுமை இருக்கின்றதே தவிர, ஆன்ம இறைவன் என்ற நிலையில் இறைவன்தான் ஆண், நாங்கள் பெண். இது சைவ சித்தாந்த ஆண் பெண்ணுக்குரிய விளக்கம். ஆகவே இந்த உலகத்தில் நாங்கள் உடல்களில் இருக்கின்றோம், ஆண் ஆணாக இருக்கின்றோம், பெண் பெண்ணாக இருக்கின்றோம். அதற்குரிய வழிகளில் நாங்கள் அந்த குடும்பத்தை இறைவன் இணைக்கின்றார், அந்த வாழ்க்கையை கொடுக்கின்றார். ஏனென்றால் இந்த அனுபவங்களை பெறுவதற்கு எங்களுடைய வினைகளுக்கு ஏற்றபடி. ஆனால் இந்த நிலைகளில் இருந்து நாங்கள் வெளிப்பட்டு இறைவன் திருவடியை அடையும் போது எல்லா ஆன்மாக்களுமே இறைவனுக்கு பெண், இறைவன் தான் ஆண். அந்த திருவடி நிலையில் எங்களுக்கு பதிஞானம் கிடைக்கும் போது சச்சிதானந்தத்தை நாங்கள் உணர்கின்றோம். அங்கு இறைவன் ஒருவனே ஆண், நாங்கள் எல்லோரும் பெண் என்று சைவ சித்தாந்தம் விளக்கம் கொடுக்கின்றது. ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இந்த கேள்வி ஒரு காலமும் நான் கேள்விப்படவில்லை. எல்லோரும் நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம், எங்களுடைய மனைவியாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், பெண்களை ஆண் அன்னையாக பார்க்க வேண்டும் என்று, ஆண்களை சிவனாக பார்க்க வேண்டும் அல்லது முதல்வனாக பார்க்க வேண்டும் என்று எங்கும் எந்த அருளாளரும் சொல்லவில்லை. ஆனால் அதனுடைய சூட்சும கருத்து என்னவென்றால், நாங்கள் ஆன்மாக்கள் எல்லாமே பெண்கள் தான் என்றதை சூட்சுமமாக ஞாபகப்படுத்துகின்றது, பெண்களை அன்னையாக பாருங்கள் என்று. அதாவது எங்களுக்கு அந்த ஆணவம் இருக்கக்கூடாது, நாங்கள் ஆண்கள், அவர்கள் எங்களுடைய பெண் அடிமை, அந்த கூற்று இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த சூட்சும விடயங்கள் அருளாளர்களால் கொடுக்கப்படுகின்றது. சைவ சித்தாந்தம் அதை முழுமையாக விளங்கப்படுத்துகின்றது என்று சொல்லி, இந்த அன்பருடைய அடுத்த கேள்விக்கும் அந்த புத்தக வாசிப்பில் வந்த சொல் விளக்கத்திற்கு இவ்வளவு தூரம் உங்களை அழைத்துச் சென்றிருக்கின்றேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம் சிவா. இப்போது இணைப்பில் இறைவனையா கார்த்திகேயனையா அவர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இறைவனையா,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் ஆன கேள்வி பதில்களுக்குரிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் இன்றைய கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சுருக்கமாக விளக்கமாக தெளிவான பதில்கள் தரப்பட்டது. அதில் முதலாவது கேள்விக்குரிய பதில் சுருக்கமாக சொல்வதானால், இருமையை ஒருமையாக பார்த்தல் என்றது தெளிவாக விளக்கப்பட்டது. இரண்டு விடயங்களுக்கும் ஒற்றுமையாக இருக்கிறது என்றால் இரண்டையும் இயக்குபவன் யார் என்பதை பார்க்க வேண்டும், அது இறைவன் தான் என்பதை உணர்தல் வேண்டும். எனவே அதிலிருந்து அதற்கு சிறந்த தெளிவான கருத்தை உள்வாங்கினோம். அடுத்து பிராப்தம் என்றால் என்ன, புருஷார்த்தம் என்றால் என்ற கேள்வி எழுக்கும். பிராப்தம், பிராப்த வினை, புருஷார்த்தம் வாழ்க்கையில் என்ற கருத்துக்கள் விளக்கப்பட்டது. அதாவது வாழ்க்கையில் நான்கு நோக்கங்கள் செல்வம், காமம், தர்மம், மோட்சம் என்பவற்றுடன் கூடிய விளக்கங்களுடன் அதற்குரிய பதில்கள் தரப்பட்டது. அடுத்து உலகமே எனக்கு சிறந்த ஆசிரியர், பிரபஞ்சமே விசாலமான தேர்வு என்பதற்கும் தெளிவான கருத்துக்கள் விளக்கப்பட்டது. நாங்கள் காணொலியை மீண்டும் கேட்டும் மேலும் தெளிவுபெறுவோம். நன்றி. ஓம் கிரியா பவாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி நன்றி இறைவனையா, உங்களால் முடிந்த அளவு அதை சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அருமை. நான்கு கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கப்பட்டது. மீண்டும் எல்லோரும் காணொலியை கேளுங்கள். ஏனென்றால் இந்தளவு கேள்விக்கும் விளக்கமாக பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் இந்த பதிலை எடுத்திருக்கின்றோம். இங்கு அவர் கொடுக்கின்றார். ஆகவே அந்த விளக்கம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் எல்லாம் பாபாஜியின் பொற்சொற்களாக அவருடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டவை. அதில் இருந்துதான் இந்த அன்பர் இப்போது சொல் விளக்கம் கேட்கின்றார். போன சத்சங்கத்தில் இருந்து தொடர்ந்திருக்கின்றார். ஆகவே அந்த அன்பருடைய உதவியினால் மற்றவர்களும் அதற்குரிய விளக்கங்களை பெறுகின்றீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். என்று கார்த்திகேயன் ஐயா பணி காரணமாக வர முடியாத நிலையில் இருக்கின்றார். நேற்று வகுப்பும் நடத்தி இருக்கின்றார்கள் வள்ளலாருடைய இடத்தில். ஆகவே அவர் இன்று சமூகம் அளிக்கவில்லை. நன்றி செல்வோம் பாபாஜிக்கும் பெரும்பொருளுக்கும் என்றும் ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமா.